வாழ்கனி எம்மான் இந்த மையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுக்கு வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க. மாணவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி, பேசிக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு செய்தி. இந்த நிகழ்ச்சி நடத்துவது எங்களுக்காக அல்ல, என்னை போன்ற வயதானவர்களுக்கு அல்ல. இந்த நிகழ்ச்சி என்பது மிக முக்கியமாக இளைஞர்களாகிய உங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்கள் பேசுவதை கேளுங்கள். அப்படி கேட்க விருப்பமில்லை என்றால் சத்தம் போடாமல் வெளியே போங்கள். இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கு பதிலாக உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கிறது என்றால் நீங்கள் மேடைக்கு வந்து பேசுங்கள், நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் பேசுவதை கேட்க விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் யூ ஆர் ஃப்ரீ டு கோ. உங்களோடு போட்டி போட்டுக் கொண்டு பேச எங்களுக்கு தெம்பில்லை. உங்களுக்காகவே பேசப்படுகிற கருத்துக்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசுகிற கருத்துக்களை உங்கள் கல்லூரிகளில் பள்ளிகளில் சத்தியமாக கேட்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் அறிவுஜீவிகளும் சிந்தனையாளர்கள் என்று தம்பட்டமடித்துக் கொள்கிறவர்களும் உங்களுடைய மீடியாக்களும் காந்தியை மரியாதை குறைவாக நடத்துகின்றன. காந்தியை புரிந்து கொள்ள உங்களால் அவர்கள் கூட முடியாது. காந்தியை விமர்சனம் செய்வதையும் காந்தியை குறைத்து பேசுவதையுமே நாகரிகமாக வைத்திருப்பதுதான் அறிவுஜீவிகளின் வேலை என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் மத்தியிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த கூட்டங்களில் மட்டும்தான் நீங்கள் காந்தியை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கூட்டத்தின் மூலம் காந்தியை நீங்கள் உணர்ந்து விட முடியாது. நாங்கள் செய்ய போவதெல்லாம் காந்தியை நீங்கள் படிக்க வேண்டும், உணர வேண்டும், அறிய வேண்டும் என்று தூண்டுவதுதான். ஒரு கூட்டத்திலே ஒரு நாளிலே அந்த மகானினுடைய வாழ்க்கையையும் அந்த தத்துவத்தையும் விளக்கிவிட முடியும் என்று நான் சொல்லவில்லை. அவர் இறந்து 62 ஆண்டுகள் ஆகின்றன. இன்று வரையிலே புதிது புதிதாக அவருடைய தத்துவங்களை உலகம் முழுவதும் எழுதுகிறார். மகாத்மாவை அறியாதவர்கள் உலகத்திலே இல்லை. இஸ் வெரி பாப்புலர். மகாத்மா இஸ் நோட் எவரிபடி, ஆனால் இஸ் த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் மேன். அவரை அறியாதவர்கள் இல்லை, ஆனால் அவரை சரியாக புரிந்து கொண்டவர்கள் இல்லை. அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை நடத்துவதன் நோக்கம் இது ஒரு எதிர்நீச்சல். இங்கே இருக்கிற எய்ம்ஸ் நோய் வந்திருக்கிறது, ஸ்வைன் புளு வந்திருக்கிறது, கிரிமலியின் தாக்கல் வருகிற தாக்குதல் இருக்கிற பொழுது மருத்துவ சிகிச்சை அளிக்கிறார்களே, அதை போன்ற முயற்சி இது. எய்ட்ஸை எதிர்த்து, ஸ்வைன் புளுவை எதிர்த்து எப்படி நீங்கள் முகமூடி அணிந்து கொண்டு போராடி வைத்தியம் செய்கிறார்களோ அப்படி எதிர்நீச்சல் போட்டுத்தான் காந்தியை இந்த நாட்டிலே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசுநாதரை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள், சாக்ரடீஸுக்கு விஷம் கொடுத்தார்கள், ஆனால் மகாத்மா காந்தியை நாம் வினோதமாக கொன்றோம். மகாத்மா காந்திக்கு சிறை வைத்து அதற்கு மாலை போட்டு அவருடைய தத்துவங்களை நாம் தோண்டி புதைத்து விட்டோம். இதை நான் சொல்லல, ஒரு பேராசிரியர் எஸ் கே ஜார்ஜ் என்பவர் சொன்னார். நான் எப்படி கோயிலிலே போய் தெய்வத்தை வணங்குவதாக சொல்லிவிட்டு எல்லா நடவடிக்கைகளிலும் தெய்வ விரோதமாக இருக்கிறோமோ, செய்கிற பூஜை புனஸ்காரங்களுக்கு குறைவில்லை, மண்டபடி செய்வதற்கு குறைவில்லை, தேர் திருவிழாவுக்கு லட்சக்கணக்கிலே செலவு, ஆனால் இந்த லட்சக்கணக்கிலே செலவு செய்கிறவன் ஊரை கொள்ளையடிக்கிறான், சமய விரோத செயல்களை ஈடுபடுகிறான், அறத்துக்கு நேராக மாறாக நடக்கிறான். அதை போல காந்தி சிலைக்கு மாலை, அக்டோபர் 2 திருவிழா, எல்லா அமைச்சர்களும் செய்தி சொல்லுவார்கள், எல்லா தலைவர்களும் உங்களுக்கு செய்தி சொல்லுவார்கள். செய்தி சொல்லிவிட்டு வீட்டிலே உட்கார்ந்து மது அருந்துவார்கள். காந்தி வாழ்க என்று வெளியே கோஷம் போட்டு விட்டு உள்ளே மது அருந்துகிறான், ஊரை கொள்ளையடிக்கிறான், மக்களை சுரண்டுகிறான். அதைத்தான் நம்முடைய மார்க்கண்டன் அவர்கள் சொன்னார்கள். பாராளுமன்றத்திற்கு உங்களுக்கு உழைப்பதாக சொல்லி ஓட்டு வாங்கி போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதம் 80,000 ரூபாய் போதாது என்கிறான். வீடு ஃப்ரீ, அவன் வந்து பாஸ் வந்து அவன் சாவ வரைக்கும் பாஸ் இருக்குது, எல்லா சௌகரியங்களும் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. சம்பளம் 80,000 வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது காந்தி முக்கியம் இல்லையா? இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கு என்ன சொத்து இருந்தது? எந்த சொத்தை வைத்து இருந்தார்? அவருக்கு ஒரு பைசா கூட காசு இல்லை. ஆனால் சொத்து வைத்திருக்கிற உங்களையா உலகம் பார்க்கிறது, கோடீஸ்வரனையா உலகம் பார்க்கிறது? அந்த மகாத்மாவுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு உலகத்திலே அகிம்சை நாள். ஐக்கிய நாடுகள் சபை, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஐக்கிய நாடுகள் சபை முடிவு செய்தது இன்றைக்கு இந்தியா மறந்தாலும் உலகம் காந்தியினுடைய பிறந்த நாளை உலக அகிம்சை நாளாக கொண்டாடுகிறது. ஏன்? போரின் கொடுமையை பற்றி, போரின் விளைவுகளை பற்றி, ஆயுத போராட்டத்தினுடைய துன்பங்களை பற்றி நம்மை விட அதிகம் அறிந்தவர்கள் மேல்நாட்டுக்காரர்கள். நாம் அப்படிப்பட்ட போரை சந்தித்தது இல்லை. 2 உலகப் போரை சந்தித்தவன் வெள்ளைக்காரன், மேல்நாட்டுக்காரன் 2 உலகப் போரை சந்தித்து பேரழிவுக்கு ஆளாகியவன். அதனால்தான் அவனுக்கு காந்தியின் அகிம்சை எடுபடுகிறது. மார்ட்டின் லூதர் கிங் என்ற அமெரிக்க நீக்ரோ தலைவர் காந்தியினுடைய வழியை பின்பற்றி நீக்ரோ மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். இந்தியாவிலே காந்தி போட்ட விதை இன்றைக்கு அமெரிக்காவிலே ஒரு நீக்ரோ அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு பராக் ஒபாமா இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் மகாத்மா காந்தி. எப்படி என்று கேட்கலாம். இந்த நிறவரியை எதிர்த்து அகிம்சை முறையிலே போராடுவதற்கு மார்ட்டின் லூதர் கிங்கிற்கு வழிகாட்டியவர் மகாத்மா. அவர் வழியிலே நின்றுதான் நீக்ரோவுடைய உரிமைகளுக்கு போராடினார். இன்றைக்கு அதனுடைய விளைவு அவர் பராக் ஒபாமா என்ற நீக்ரோ அமெரிக்காவுடைய தலைவர். அந்த காலத்தில் இர்வின் வாலஸ் த மேன் என்று ஒரு நாவல் எழுதினார். சந்தர்ப்பவசத்தால் பல்வேறு மாறுதல்களால் எதிர்பாராத முறையில் ஒரு நீக்ரோ ஜனாதிபதியாக வந்ததாக கற்பனையாக கதை எழுதினார். அதை அண்ணா அவர்கள் வெள்ளை மாளிகையில் என்று தமிழில் எழுதி காட்டினார் பல ஆண்டுகளுக்கு முன்னால். அது இன்றைக்கு நனவானது. அதற்கு காரணம் மார்ட்டின் லூதர் கிங், அவருக்கு வழிகாட்டியவர் மகாத்மா காந்தி. மார்ட்டின் லூதர் கிங் என்பவருக்கு அமெரிக்காவில் இருக்கிற அட்லாண்டாவில் நினைவிடம் இருக்கிறது, ஒரு மியூசியம் இருக்கிறது. அவருடைய நினைவாக இருக்கிற அட்லாண்டாவில் இருக்கிற அந்த நினைவகத்தில் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு சிலை இல்லை. அங்கு ஒரே ஒரு சிலை இருக்கிறது நம்பீரமாக, அது மகாத்மா காந்தியின் சிலை. அதை நம்முடைய மார்க்கண்டன் அவர்கள் பார்த்திருப்பார்கள், நான் படித்தது தான். அந்த நினைவிடத்திலே மார்ட்டின் லூதர் கிங்குடைய வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இட் இஸ் நாட் ஏ க்வெஸ்சன் ஆஃப் வயலன்ஸ் ஆர் நான் வயலன்ஸ், இட் இஸ் நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். வன்முறையா அகிம்சையா என்பதல்ல கேள்வி, அகிம்சையா அல்லது அழிவா என்பது கேள்வி. அகிம்சையை கடைபிடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள், இல்லாவிட்டால் அழிவீர்கள். இந்தியாவில் இருக்கிற காந்திய தொண்டன் சொன்னது அல்ல, உலகப் போர்களை சந்தித்து அடிமைகள் என்று முத்திரை குத்தப்பட்ட நீக்ரோ வம்சத்திலே பிறந்த மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன வார்த்தை. காந்தி இன்றைக்கு நிச்சயம் தலைப்பு என்ன? காந்தி இன்றைக்கு தேவை. அதிகம் போக வேண்டாம். 15 நாளாக உங்களுடைய பத்திரிகைகளிலும் உங்களுடைய மீடியாக்களிலும் என்ன செய்தி வந்தது? எதை கேட்டுக்கிட்டு இருந்தோம்? புதுக்கோட்டைக்கு அயோத்தியில் இருக்கிற கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? தென்காசிக்கும் அயோத்திக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஊரில் சண்டை உண்டா? புதுக்கோட்டை இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிறானா? ஏதாவது தகராறு உண்டா? ஆனால் பத்திரிகையை திறந்தால் அயோத்தி தீர்ப்பு இன்று வருகிறது, நாளை வருகிறது, எலெக்ஷன் தீர்ப்பாரு. இவ்வளவு பரபரப்பை உண்டாக்கினார்கள். அந்த பரபரப்புக்கு பின்னணி என்ன? 2.5 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது கோர்ட்ல கேஸ் எடுக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. கர்நாடகத்துக்காரன் தண்ணி கொடுக்கல. தமிழ்நாட்டில் பொதிப்பு இல்லை, போராட்டம் இல்லை, சண்டை இல்லை, அமைப்பு குறைவு இல்லை. நம்முடைய வாழ்வு ஆதாரம், நீர் ஆதாரம், நம்முடைய உரிமை, இது நமக்கு சொந்தம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் தண்ணீர் தரவில்லை. இந்தியாவை ஆளுகிற கட்சி ஆளுகிற ஒரு மாநிலத்தில் அதுக்கு தமிழ்நாட்டில் கொதிப்பு இல்லை. அதை விட முக்கியமான விஷயமா, அயோத்தி தீர்ப்பு என்ன ஆயிற்று என்று தெரு தெருவா போலீஸ் இருக்குது, ஊரெல்லாம் ராணுவம், எத்தனை கோடி செலவு, கல்லூரி பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடுகிறார்கள். என்ன காரணம்? பள்ளி மாணவரை போய் கேளுங்கள், ஏன் லீவ் விட்டாங்க, ஏன் விடுமுறை? தீர்ப்பு வந்தால் என்ன ஆகும்? கலவரம் வரும். உங்களுடைய ராணுவமும் போலீஸும் கையாளாகாதவர்களா? 10 பேர் கலாட்டம் பண்ண முடியுமா? அப்ப இந்தியாவே ரவுடிகள் கையில் இருக்கிறதா? இந்து மதமோ முஸ்லீமோ எந்த மதமோ கொடுமை செய்வார்கள் என்ற அச்சத்திலே ஒரு நாடு 15 நாட்களாக வீதியிலே அலைகிறது என்றால் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எங்கு பார்த்தாலும் வன்முறை. இந்த அமைதியின்மைக்கு காரணம் என்ன? 1000 வருஷமா இருந்த ஒரு மசூதிய, அது ராமர் பிறந்த இடமா இருக்கலாம், அது உண்டா இல்லையான்னு அந்த வாதத்துக்கு போகல. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெறுகிற பொழுது அந்த மசூதி இருந்தது. அந்த மசூதியில கழுதுதான் வேண்டு, தொழுகையே கிடையாது. எந்த முஸ்லீமும் அங்க போறதில்லை. யாராவது முஸ்லீம் இருந்தால் நான் அதை குறைச்சலா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது ஃபேக்ட், யாரும் போகல. ஆனால் அத்வானி என்கிற ஒரு நபர் ராஜஸ்தான் பக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 மைல் அவர் தேர் பவனி வந்தார். என்ன சொல்லி? அயோத்தி பூமியை நிற்கப் போகிறோம், மசூதியை இடிக்கப் போகிறோம் என்று பல மாதங்களாக அந்த பயணம் நடக்குது, பிரச்சாரம் நடக்குது, இடிக்கப் போகிறார் என்று தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மீடியாவும் வந்தது. ஆனால் ஒரு கட்சிக்காரன் கூட மசூதிக்கு பக்கத்தில் போய் நிற்கல. காங்கிரஸ்கார நிக்கல, கம்யூனிஸ்டார நிக்கல, சாமியில் இருந்து சொல்ற தீக்காக நிக்கல, திமுக நிக்கல, ஒரு கட்சி நிக்கல. கட்சிக்காரர்கள் அரசியல்வாதிகள் யாரும் மசூதிக்கு பக்கத்திலே போய் அதை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை. ஏன் போகல? அரசியல் கட்சிக்காரன் மட்டும்தான். முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு கொதிக்கிற முஸ்லீம்கள், எங்களுடைய மதம் அழிகிறது, எங்கள் கலாச்சாரம் அழிகிறது என்று கூக்குரல் எழுகிற அந்த முஸ்லீம்களை கேட்கிறேன், அவர்கள் எங்கே போனார்கள்? அத்வானி போய் இடிக்கிற வரையிலே ஒரு முஸ்லீம் தத்தானா? யாராவது ஒரு இஸ்லாமியன் அந்த இடத்திலே போய் நின்று இது என்னுடைய மசூதி, என்னை கொன்று விட்டாங்க உள்ளே போ என்று கேட்டானா? எந்த முஸ்லீமும் போகலையே. அத்தனை முஸ்லீம்களும் மசூதிக்கு சுற்றி நின்று எங்களை கொன்று விட்டு உள்ளே போங்கள் என்ற காந்திய வழியிலே நீங்கள் போராடி இருந்தால் மசூதி இடிபட்டிருக்குமா? ஏன் உட்கார? காந்தி உயிரோடு இருந்திருப்பாரே, ஆனால் மசூதிக்கு முன்னாலே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். அந்த தனி மனிதன் அந்த மசூதியை அல்ல, இந்தியாவில் அமைதியை காப்பாற்றி இருப்பார். எல்லா கட்சிக்காரனும் மசூதி இடியட்டும் என்று இருந்தார். மசூதியை இடித்து ஓட்டு வாங்க வேண்டும் என்று அத்வானி போனார். அவன் இடிக்கட்டு, அதை வச்சு ஓட்டு வாங்கன்னு. கம்யூனிஸ்ட்காரன் இருந்தான், காங்கிரஸ்காரன் இருந்தான், எல்லா கட்சிக்காரனும் இருந்தான். ஏன் அங்க போகிற நீ? ஏன் உங்க கட்சி தொண்டர்களை நிறுத்தி இடிச்ச உடனே கூக்குரல் போடுறான்? காரணம், அவர்கள் மசூதியை அரசியலாக்குகிறார்கள். இப்பொழுது நடக்கிற போர் மதத்தை காப்பாற்ற அல்ல, தத்துவத்தை காப்பாற்ற அல்ல, இறை நம்பிக்கையை காப்பாற்றல்ல. இப்பொழுது நடக்கிற தகராறு எல்லாம் ஓட்டுகளை திருடுவதற்காக. முஸ்லீம் ஓட்டை வாங்கணும், இந்து ஓட்டை வாங்கணும், ஜாதி ஓட்டை வாங்கணும், அதற்காக. இப்படி இடிக்க விட்டு விட்டு அயோத்தி தீர்ப்பு வந்தால் இந்தியா கொதிக்கும். எப்படி கொதிக்கும்? தினம் ஹைகோர்ட்ல 1000 தீர்ப்பு வருது. நீங்க படிக்கிறீங்களா? இந்த பத்திரிகையாளருக்கு வேற வேலையே இல்லை, டிவிக்கு வேலையே இல்லை. ஏன்னா அந்த மீடியாவில் இந்த செய்தியை விட்டு விட்டா போட்டு அதுக்கடையில் விளம்பரத்தை போட்டு அவன் வில்லு ஏறுது. நம்முடைய முட்டாள்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு நாம் பயந்து சாகிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் குண்டு வெடிக்க போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் நம்புறான். எவ்வளவு அச்சம், இந்த அச்சமும் பேடிமையும் வந்தது யாரா? நம்முடைய இன்றைய அரசியலா, இன்றைய சமூக அமைப்பா? மகாத்மா காந்தி நான் ஒன்றும் கற்பனையா சொல்லல, மகாத்மா காந்தியினுடைய வாழ்நாளிலே கையில் இப்பொழுதும் கத்தியை வைத்திருக்கிற 5 சின்னங்கள் அணிய வேண்டும் சீக்கியர். அதில் ஒரு சின்னம் கத்தி. கத்தியை வைத்திருப்பதே சீக்கியனுக்கு அடையாளம். அவன் மரக்குளத்திலே பிறந்தவன். போரிடுவர் போரிட்டு மாழ்வதையே அவன் புண்ணியமாக கருதுகிறவன். அவருடைய கோயில் குருத்வாரா, அதிலே ஒரு போராட்டம் வந்தது. காந்தி இருக்கிறவர்கள் அந்த குருத்வாராவை காப்பாற்றுவதற்காக சீக்கியர்கள், கையில் கத்தி வைத்திருக்கிற சீக்கியர்கள் கையை கூட தூக்காமல் போலீஸ்காரனுடைய அடியை வாங்கி ரத்தம் ஆறாக ரத்தம் ஓடுகிற பொழுது படைப்படையாக போய் காந்தி வழியிலே போராடி குருத்வாராவை மீட்டார். இது வரலாறு, இதை யாரும் காலேஜில் சொல்றதில்லை. அகிம்சை வென்றது. குருத்வாராவை அவர்கள் மீட்டார்கள் வெள்ளைக்காரனுடைய காலத்தில். இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது காந்தியால் வந்தது என்பதை மாற்ற முடியுமா? பகத்சிங் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கல, சாவர்கர் வாங்கி கொடுக்கல, வெள்ளைக்காரனை சுட்டுக் கொன்ற ஒரு சில இந்தியர்கள் இந்த சுதந்திரத்தை வாங்கவில்லை. இந்த சுதந்திரத்தை வாங்கியது காங்கிரஸ், காந்தியினுடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி. இப்ப இருக்கிற காங்கிரஸ் அல்ல, காந்தியின் தலைமையிலே இயங்கிய காங்கிரஸ் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கியது. சுதந்திரத்தை சண்டை போட்டு வெள்ளைக்காரனை கொன்று நாம் வாங்கவில்லை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று நாமக்கல் கவிஞர் பாடினார். அதே போல கேரளம் செய்கிறார்கள். ஆனால் ரத்தம் சிந்தி வாங்கினோம், வெள்ளைக்காரன் ரத்தத்தை அல்ல, நம்முடைய மக்களுடைய ரத்தத்தை சிந்தி வாங்கினோம். அதுதான் அகிம்சை, அதுதான் சத்தியாகிரகம். ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறவன் தன்னை வருத்தி கொண்டு தீமை செய்கிறவனை திருத்த வேண்டும் என்பது காந்தியின் கொள்கை. வெள்ளைக்காரனால் இந்தியாவை ஆள முடியாது என்கிற ஒரு நிலையை காந்தி உருவாக்கினார். மக்களுக்கு சுயமரியாதை உருவாக்கினார், தன்னம்பிக்கையை உருவாக்கினார். துப்பாக்கி கொண்டவருடன் எதிரே வந்தால் தூரத்தில் போய் ஒழிப்பார். அஞ்சி அஞ்சி சாவா, இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை தீர்க்க ஒரு வழியிலேயே என்று பாரதி பாடினாரே, அஞ்சி அஞ்சி செத்தோம், வெள்ளைச்சோலை பார்த்தால் பயந்தோம், ஆழ பிறந்தவன் என்று அவனை துறை என்றோம். துறை என்றால் ஆட்சி செய்கிறவன் என்று பொருள். அந்த சொல்லுக்கே நமக்கு அர்த்தம் தெரியாது. எல்லா வெள்ளைச்சோல் காரணமும் துறை. அந்த ஊரில் பிச்சை எடுத்துட்டு இங்கே வந்தால் கூட அவன் துறை. ஏனென்றால் வெள்ளைக்காரன் மட்டும்தான் ஆழ்வான் என்று நாம் நம்பினோம். அதனால தான் பாரதியார் பாடினார், பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு, ஐயர்னா தலைவர், அந்த ஜாதி தான் தலைவர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு. இந்த உணர்ச்சி எப்படி வந்தது? மண்ணில் நீயுவோர் மண் என்று மனிதர் என்று உங்களுக்கு உணர்த்தியது யார் என்றால் மகாத்மா காந்தி. வெறும் முழத்துண்டை கட்டிக்கொண்டு அவர் மகாராஜாவை சந்தித்தார். இலங்கை இந்திய இங்கிலாந்து பேரரசரை முழத்துண்டோட போய் சந்தித்தார். வட்டமேஜை மாநாட்டுக்கு போன பொழுது இந்தியர்களை மன்னர் சந்திக்கிறார் என்றார்கள். காந்தியை கேட்ட பொழுது நானும் சந்திக்கிறேன், சம்மதிக்கிறேன். பக்கியாம் அரண்மனைக்கு என்று சில விதிகள் உண்டு, மன்னரை சந்திக்கணும்னா இன்னும் உடையில் இருக்கணும் இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப பஞ்சாயத்து உட்படுத்த பார்க்க போறவங்க கூட கையை கட்டி கும்பிட்டுக்கிட்டே போறாங்க. அங்க போறது எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி பேச வேண்டும், எப்படி அவரை விழிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் விதிகள் உண்டு. உடனே காந்தி கிட்ட போய் சொன்னாங்க, அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் ரூல்ஸ் படி உடை அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். காந்தி சொன்னார், எனக்கு ஒன்றும் அவரை பார்க்கணும்னு முடை இல்லை, அவர் என்னை பார்க்க விரும்பினால் நான் இருக்கிறபடியே பார்க்கணும், இல்லாட்டா எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைன்ட்டு. ஆனால் அவன் பார்த்து ஆகணும், ஏனென்றால் காந்தியை பார்க்கவில்லை என்றால் இந்தியர்களை பார்த்ததாக ஆகாது. அது வெள்ளைக்காரனுக்கு தெரியும், முழத்தூங்கோடவே ராஜா சந்தித்தார். அப்பவும் வெள்ளக்காரன் என்ன பண்ணா, அந்த விதிகளை ரெண்டு நாளைக்கு நிறுத்தி வச்சான். நம்ம மாதிரி இல்லை, ரோட் ரூல்ஸ் வந்து மந்திரி மீறுவார், கலெக்டர் மீறுவார், எஸ்பி மீறுவார், விதியை போட்டோடனே மீறுவார். ஆனால் வெள்ளக்காரனுக்கு விதியினுடைய மரியாதை தெரியும். அந்த இரண்டு நாட்களுக்கு பக்கிங்ஹாம் பேலஸ் ரூல்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இவரை உள்ள அடைச்சிருக்கிறோம். எப்படி அவரை பார்க்க முடிந்தது? ஒரு நண்பனை போல அவர் பேசினார். அதற்கு காரணம் காந்தி சொன்னார், Fear God and others. கடவுளுக்கு பயப்படு, வேறு யாருக்கும் பயப்படாது. மகாத்மா என்ற பெயரை அவருடைய ஆசிரமத்தில் யாரும் சொல்லக்கூடாது. அவருடைய ஆசிரமத்தில் யாரும் அவரை மகாத்மா என்று அழைக்கக்கூடாது. ஆசிரமத்தில் அவர் காலிலே யாரும் விழுந்து கும்பிடக்கூடாது. இது சட்டம், தெருவில் தான் நிறுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு கலாச்சாரம், கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கட்சிக்காரன் காலிலே விழுந்து நக்கி கிடக்கிறார். சுயமரியாதை பேசிய கட்சியிலே சுயமரியாதை இல்லை. சுயமரியாதையை அழிப்பதையே நாம் கடமையாக வைத்திருக்கிறோம். அதற்கு காரணம், நாம் காந்தியை மறந்தோம். காந்தியை நீங்கள் பயிரவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. பல பேராசிரியர் புத்தகம் எழுதுறார். பகத்சிங் வந்து பெரிய வீரர், காந்தி கோடை அவருக்கு எடுத்துட்டார். இன்னொருத்தன் புத்தகம் எழுதினான், பகத்சிங்கை தூக்கில் போடுறதுக்கு காந்தி நாள் குறித்து கொடுத்தார் என்று எழுதினார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், படிக்கிற மாணவர்களை பார்த்து கேட்கிறேன், பகத்சிங்க்கு ஃபாலோயர்ஸ் என்று அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் என்று இன்றைக்கு இருக்கிறவர்கள் யார்? அவருடைய கொள்கை என்ன? அவருடைய லட்சியம் என்ன? யார் அதை பின்பற்றுகிறீர்கள்? ஆள் உண்டா? காந்தி இன்றைக்கு பராக் ஒபாமா பின்பற்றுகிறார். பகத்சிங் வந்து காந்தியோட பெரியவர்கள் நீங்க சொன்ன, நான் பகத்சிங்கினுடைய தேசபக்தியை, அவருடைய துணிச்சலை, அவருடைய வீரத்தை, தியாகத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட பொழுது மகாத்மா காந்தி தூக்கிலிடுவதற்கு முன்னால் வைஸ்ராய் இர்வின் பிரபுக்கு கடிதம் எழுதினார். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இர்வின் பிரபு அவர்கள் சிறந்த கிறிஸ்தவர், மத நம்பிக்கை உடையவர், மதத்தில் பற்று உடையவர். அதனால ஃபர்ஸ்ட் லைன் எழுதுகிறார் காந்தி, யுவர் ஏ ட்ரூ கிறிஸ்டியன், உனக்கு இரக்கம் இருக்க வேண்டும், நீ கிறிஸ்தவன், உனக்கு இரக்கம் இருக்க வேண்டும், எனவே தூக்கு தண்டனையை நீ மாற்று என்று எழுதினார். இருள் பரவ சொன்னார், எனக்கு புரியவே இல்லை, எப்படி அகிம்சைக்காக உயிரை கொடுக்கிற ஒரு தலைவர், அகிம்சையத்தினுடைய மதமாக வைத்திருக்கிற மகாத்மா காந்தி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவருக்கு இரக்கம் காட்ட சொல்லுகிறாரே, வன்முறையை வெறுக்கிற அவர் எப்படி அதை செய்கிறார், எனக்கு புரியவில்லை என்று இருவின் பிறகு. இது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கடிதம் இருக்கிறது, புத்தகத்தில் எழுதுறா அவர் நாள் குறித்து கொடுக்க சொன்னார், கொடுத்தார். அது என்ன நடந்தது என்றால், இருவின் பிறகு கேட்டார், காங்கிரஸ் மாநாட்டுக்கு நீங்கள் போக வேண்டும், காந்தி இருவின் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு காங்கிரசினுடைய அப்ரூவல் வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா தூக்கில போடுறத நான் ஒத்தி போடுறேன்னு சொன்னார் இர்வின் பிரபு. காந்தி சொன்னார், நீங்கள் தூக்கிலிடுவதை ரத்து செய்யுங்கள், முடிந்தால். அப்படி செய்யவில்லை என்றால் தூக்கிலிடுங்கள், அந்த செய்தியோடு நான் காங்கிரஸை பார்க்கிறேன், நான் யாரையும் ஏமாற்ற விரும்பவில்லை என்று காந்தி சொன்னார். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியாக இருந்தால் தூக்கில போடுறதே செய்தியே மறைச்சிட்டு போய் பார்த்துருப்பாங்க. அப்படி பகத்சிங்கினுடைய ஆதரவாளர்கள் மகாத்மா காந்திக்கு முன்னால் போய் கருப்பு துணியை கையிலே கொடுத்தார்கள், தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு. அதை வாங்கி கையிலே வைத்துக் கொண்டு சொன்னார், நானும் உங்களுடைய கொள்கைகளுக்காக போராடுகிறேன், நானும் ஏழைக்குத்தான் போராடுகிறேன். டால்ஸ்டாய் ஃபார்மும் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் என்பதும் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டது. நான் ஏழைகளுக்கு பாடுபடுகிறேன், என்னுடைய லட்சியம் உங்களுடைய லட்சியம்தான், ஆனால் உங்களுடைய வன்முறையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் மிக கௌரவமாக நடந்து கொண்டீர்கள், நன்றி என்று சொல்றார். அந்த மாநாட்டு கராச்சி கான்பரன்ஸில் போய் பகத்சிங்கினுடைய தியாகத்தை பாராட்டி தீர்மானம் போட்டார்கள். அவரிடம் ஒளிவு மறைவில்லை, பொய்மை இல்லை, ஏமாற்று இல்லை. ஏனென்றால் அவர் சத்தியத்தின் வழியிலே நடந்தவர். அவருடைய வரலாற்றுக்கு, தன் வரலாற்றுக்கு பெயர் சத்திய சோதனை என்று தமிழில் சொல்லுகிறார். அவர் குஜராத்தில் எழுதினார். ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு தலைப்பு மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அது சத்தியத்தை சோதனை செய்வதல்ல. ஹி வாஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டிங் ட்ரூத், ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் ஹிஸ் லைஃப் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரூத். சத்தியத்தை முன்னால் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் சோதித்துக் கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் பொய்மையே இல்லாமல் பார்த்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லுகிற அத்தனை குறைகளும் அவர் நமக்கு சொன்னவை, நீங்கள் கண்டுபிடித்ததல்ல. தன்னுடைய குறைபாடுகள் என்ன என்று அவர் நினைத்தாரோ அவற்றை எல்லாவற்றையும் நமக்கு முன்னாலே வைத்தார். அவர் எதையும் மறைக்கவில்லை. அவருடைய அப்படி கடவுளுக்கு மட்டும் பயந்து உயிருக்கு பயப்படாதால் தான் இன்னைக்கு இருக்கிற இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு எத்தனை முஸ்லீம் செத்தான், எத்தனை முஸ்லீம் உயிரை கொடுக்க போனான், எத்தனை இந்துக்கள் அடுத்தவர்களை கொள்ளாமல் தான் செத்தார்கள். ஆனால் அண்ணல் மகாத்மா நவகாளி என்கிற இடத்திலே இந்துக்கள் குறைவு, முஸ்லீம்கள் அதிகம். இந்து பெண்களை கற்பழித்தார்கள், இந்துக்களை வெட்டி குதித்தார்கள், வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, ஊர்களெல்லாம் சுடுகாடாக இருந்தது. அந்த சுடுகாட்டில் அண்ணல் மகாத்மா தன்னுடைய பேத்தியை அழைத்துக் கொண்டு தன்னந்தனியனாக எந்த ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய அகிம்சையையும் அன்பையும் மட்டுமே ஆயுதமாக வைத்துக் கொண்டு நவகாளி முழுவதும் நடந்து சுட்டு கொன்று குவித்த முஸ்லீம்களை தன்னுடைய ஆயுதங்களை காலடியில் வைக்க செய்தார். ஊரை விட்டு ஓடிப்போன இந்துக்களை மீண்டும் வாழ வைக்க சொன்னார். இந்து முஸ்லீம் கலவரத்திலே கற்பழிக்கப்பட்ட இந்து பெண்களை வாலிபர்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது பெண்ணியமா? அது பெண்கள் முன்னேற்றமா? அது பெண்ணுரிமைக்கு போராட்டமா? இன்றைக்கு நீங்கள் அழகு போட்டிக்கு பெண்ணை தயார்படுத்துகிறாரே, இது பெண்ணுரிமையா? இதுவா ஃபெமினிசம்? பெண்களுக்கு உரிமை என்று முதல் முதல் பெண்ணியம் பேசியவரே மகாத்மா காந்தி தான். அதை தெரிஞ்சுக்கணும், பெண்கள் தெரிஞ்சுக்கணும். பெண்ணுரிமை பற்றி பேசுகிற எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சன் ஒரு எழுத்தாளர், அவன் என்ன படித்தானோ அந்த காந்தியை கேவலமாக பேசுறது அவருக்கு ஒரு வேடிக்கை. முதல்ல பெண்ணியம் பேசியவர், பெண்களை தெய்வமாக காட்டியவர், பொது வாழ்க்கைக்கு பெண்களை அழைத்து வந்தவர் மகாத்மா காந்தி தான். மகாத்மா காந்தி காங்கிரசுக்கு வருவதற்கு முன்னால் எந்த காங்கிரஸ் தலைவனும் தன்னுடைய மனைவியை மேடைக்கு அழைத்து வரவில்லை, காங்கிரஸ் மாநாட்டுக்கு அழைத்து வரவில்லை. மிகப்பெரிய தலைவர்கள் திலகர் உட்பட தன்னுடைய வாழ்க்கையே நாட்டுக்காக அர்ப்பணித்த அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் தன்னுடைய மனைவியை, தங்கள் வீட்டு பெண்களை காங்கிரசுக்கு அழைத்து வரவில்லை. ஒரே ஒரு பெண் தான் இருந்தார், மேடம் காமா. அவ இந்து பெண் அல்ல, அந்த அம்மா பார்சி. கடைசியில் பிரான்ஸில் போயிருந்தாங்க, குடிதாங்கி அந்த யாருன்னு பேர். அந்த பெண்ணை தவிர வேறு ஒரு பெண் கூட கிடையாது. ஆனால் மகாத்மா காந்தி தன்னுடைய மனைவியை தென்னாப்பிரிக்காவிலே சிறைக்கு அனுப்பினார். பெண்ணை சிறைக்கு அனுப்புவது என்றால் பெண்ணுக்கு கௌரவம் கொடுப்பது என்று பொருள். ஆணுக்கு பெண் நிகர் என்று காட்டியது பெண்களை ஆண்களைப் போல பொது வாழ்க்கையிலே ஈடுபட செய்த ஒரு மகாத்மா. அவருடைய அகிம்சையால் தான் பெண்கள் போராடி சிறைக்கு போனார். எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் சிறைக்குள்ளே போனார். அவருடைய போராட்டத்தில் தான் தெள்ளையாடி வள்ளியம்மை சிறைக்கு போனார். அன்னை கஸ்தூரிபா சிறை படிக்காத கஸ்தூரிபா, கஸ்தூரிபா படிக்காத கஸ்தூரிபாவுக்கு காந்தியினுடைய மிகப்பெரிய தத்துவம் எல்லாம் படிக்காமலே விளங்கிற்று. சராசரி பெண்ணால் காந்தியோடு குடும்பம் நடத்த முடியாது. முதல் முதல் பெண்ணுரிமையை பேசியவர் காந்தி, பெண்களை மதித்தவர் காந்தி, தங்களுடைய உடலை விட்டு பிழைக்க வேண்டிய பிராஸ்டியூட்ஸ் இருந்தார்கள். எல்லா ஊர்லயும் பிராஸ்டியூட் இருக்கும், அது சர்வசாதாரணம். அந்த சகோதரிகளை பார்த்து, அவர்களை பார்த்து பேசி, நீங்கள் என் சகோதரிகள், உங்கள் பிரச்சனை என்ன என்று பேசினார். ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனார், கோஷா பெண்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் கோஷா அணிந்து கொண்டு என்னை பார்த்தால் நீங்கள் வேறுபட்டு பார்ப்பது போல தோன்றுகிறது. கோஷாவை நீக்கிவிட்டு பேசினார், என்னை உங்கள் சகோதரன் என்று நினைத்தார், நீங்கள் கோஷாவை எடுத்து விட்டு பேசுங்கள், இல்லாவிட்டால் பேச வேண்டாம் என்று சொன்னார். முஸ்லீம் பெண்கள் அந்த காலத்தில் கோஷாவை நீக்கிவிட்டு காந்தியோடு உரையாடினார். எது கௌரவம்? அதுதான் பெண்ணியம். இன்றைக்கு பெண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான், பெண்ணை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள். எல்லா மீடியாவிலும் என்ன நடக்குது? சினிமா பாட்டு பாடுறப்ப ரெண்டு பெண்ணை நிறுத்துறான், என்ன உரையாடு? நான் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். இந்த பெண்களும் பார்க்கிறார், ஆண்களும் பார்க்கிறார். பெண்களுடைய கவர்ச்சியை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் ஒவ்வொரு டிவியும், எல்லா டிவியும் அழகு போட்டு நடத்துகிறார். பெண்களுக்கு அறிவு போட்டு எங்காவது இருக்கிறதா? பெண்களுடைய அறிவை சோதித்து அவர்கள் சிறந்தவர்கள் என்று காட்டுவதற்கு தமிழ்நாட்டில் போட்டி நடக்கிறதா? இந்தியாவில் நடக்கிறதா? பெண்களுக்கு அழகு போட்டி நடக்கிறது, ஆணுக்கு நடக்கிறதா? ஏனென்றால் இன்றைக்கும் பெண்களை அழகு பொம்மைகளாகத்தான் சமூகம் பார்க்கிறது. மகாத்மா சொன்னார், உங்களுக்கு பட்டுப்புடவின் மீதும் நகையின் மீதும் மோகம் இருக்கிற வரையில் நீங்கள் அடிமைகள். மகாத்மா சொன்னார், இதை கொடுத்தே ஆண்கள் உங்களை அறிவுப்படுத்துகிறார்கள், நகை மீதும் புடவையின் மீதும் நம் மோகத்தை குறைத்து விடுங்க. நீங்கள் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும், அழகா இருக்கணும். அழகு என்பது நகைகளிலே இல்லை, பட்டுப்புடவிலே இல்லை, உங்களுடைய உள்ள எழுச்சியிலே இருக்கிறது, உங்கள் சிந்தனையிலே இருக்கிறது, உங்கள் மன துணிச்சலிலே இருக்கிறது. பாரதி சொன்ன புதுமை பெண் என்பவள் வேறு, இப்பொழுது இருக்கிற பெண்கள் வேறு. எல்லா பெண்களும் அடிமைகள். படித்த பெண்களை, எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற பெண்களை போய் பாருங்க, அவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். ஆனால் இதுவல்ல காந்தியினுடைய பெண்மை. காந்தியினுடைய பெண் என்பவர் சுசீலா நாயர், காந்தியினுடைய பெண் என்பவர் அன்னை கஸ்தூரிபா. அன்னை கஸ்தூரிபாவை யாராவது பெண்களுக்கு காட்டுகிறாங்களா? இந்திரா காந்தியை காட்டுவாங்க, ஏனென்றால் அவர் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு சோனியா காந்தியை காட்டுவாங்க, என்ன தியாகம் பண்ணார்னு. நான் இப்போ அரசியல் பேச வரல, என்ன தியாகம் பண்ணார்னு காட்டுறாங்க. அவர் பதவியிலே இருக்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று தூண்டுகிறார்கள். நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும், அறிவோடு வாழ வேண்டும், அருளோடு வாழ வேண்டும், தாய்மையை பேண வேண்டும் என்று யாரும் சொல்லலை. பெண்கள் படிக்க வேண்டும், எதற்காக? பாரதியார் சொன்னார், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். கடவுள் நினைச்சான் உலகத்தில் ஞானத்தை வளர்க்கணும். அறிவு ஞானம் என்பது அருளோடும் கூடிய முதிர்ந்த அறிவு. ஞானம் என்றால் விஸ்டம், அது வெறும் ரேஷனாலிட்டி இல்லை, வெறும் நாலெட்ஜ் அல்ல. ஞானம் என்பது முற்றிய அறிவு, அருளுடன் கலந்த அறிவு. அது வளர்க்கணும்னு கடவுள் நினைச்சான். அதுக்கு என்ன பண்ணா? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தா போய் பேணி வளர்த்தது மீசன். பெண் ஞானத்தோடு இருந்தால் இந்த உலகம் வாழும் என்று கடவுள் நினைத்து பெண்ணுக்கு ஞானத்தை வச்சான். மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். இதுதான் பெண்ணை. அந்த ஞான பெண்கள், பாரதியுடைய புதுமை பெண்கள் வர வேண்டும் என்று காந்தி விரும்பினார். தன்னுடைய நவகாளியில் நடந்த அவருடைய பயணத்தில் தன்னுடைய பேத்தி மதுபெண் ஒரு ஊர்ல கேம்ப்ல இருக்கிறப்போ ஒரு பொருளை விட்டுட்டு வந்துருச்சு. அந்த அம்மா திரும்ப போய் எடுத்துட்டு வாடல, தனியா அனுப்பல, வழியெல்லாம் பிணவாடல், ஊர் பற்றி எரிகிறது. பெண்கள் கற்பழிக்கப்பட்டவர்கள், இவ்வளோ இந்து பெண் போய் எடுத்து வந்தார். மகாத்மா சொன்னார், நீ போய் துணிச்சலாக எடுத்து வந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உன்னை யாராவது தொல்லை செய்து ஊர் செய்திருந்து மீண்டு வந்திருந்தால் நான் இன்னும் மகிழ்ந்திருப்பேன் என்று சொன்னார். அவர் எப்படிப்பட்ட பெண்ணை விரும்பினார்? துணிச்சலாக, அறிவு நேர்மையோடு, ஒழுக்கத்தோடு வாழ்கிற பெண்கள் அவர்கள்தான் நம்முடைய நாகரிகத்தை, பண்பாட்டை காப்பாற்றுவார்கள் என்று காந்தி சொன்னார். பெண்ணியம் பேசுகிற யாரும் காந்தியை சொல்றது முக்கியமான ஒரு விஷயம். மார்கண்டன் சார் சொன்னார், ஜாதி கணக்கு எடுக்க சொல்றானு எதுக்கு எதுக்குங்க ஜாதி எதுக்கு ஜாதி இருக்கணுமா ஜாதி வேண்டுமா வேண்டாமா அதுக்கு பதில் சொல்லுங்க ஜாதி வேண்டாம் என்று சொன்ன கட்சிக்காரன் ஜாதி கணக்கு எடுக்க சொல்கிறானே ஏன் காந்தி தேண்டாமே ஒழிக்கிற பொழுது அதற்கு போராட்டம் நடத்திய பொழுது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இந்தியாவிலே தீண்டாமை ஒழிந்திருக்கிறது என்றால் பெருமளவு ஒழிந்து விட்டது இருக்குன்னு சொன்னதெல்லாம் போய் ஏதாவது சில ஊரில் வேணா நீங்கள் தண்ணி கொள்ள தனியாக வச்சுருக்கான் எந்த ஊர்லேயும் கிடையாது எந்த கோயிலும் மூடப்படவில்லை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து கோயில்களும் ஹரிஜன மக்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்பேத்கர் அல்ல மகாத்மா காந்தி தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்தியாவில் பரப்பியவர் மகாத்மா காந்தி அதை மறைச்சி அவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கிறான் அண்ணா அண்ணன் அவர்கள் எரவாடா சிறையில் இருக்கிற பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி என்று ஒரு திட்டத்தை விளக்க ஆரம்பித்தான் இந்த திட்டத்தை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல சொன்னான் அப்பொழுது காந்தி சொன்னார் இதை நான் ஏற்க மாட்டேன் நான் எதிர்ப்பேன் அதை எதிர்ப்பது நான் மட்டுமாக இருந்தாலும் சரி நான் என் உயிரை கொடுத்து அதை எதிர்ப்பேன் ஐ வில் ரெசிஸ்ட் இட் வித் மை லைஃப் என்று நண்பர்கள் சொல்லிட்டு வந்தார் அவர் சிறையில் இருக்கிற பொழுது மேக்டொனால்ட் இந்த அறிவிப்பை செய்து விட்டார் அந்த அது என்னுடைய திட்டம் என்ன என்றால் ஹரிஜன வேட்பாளர்களுக்கு ஹரிஜன் மக்கள் மட்டுமே ஓட்டு போடுவார் அப்படி திட்டம் எரவாடாவில் உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி ஏன் அதற்கு சொன்னார் முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்தார்களே அதை ஒத்துக்கொண்டீர்களே ஐரோப்பியர்களுக்கு கொடுத்தார்களே சீக்கியர்களுக்கு கொடுத்தார்களே இதையே எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டார் அண்ணல் சொன்னார் ஹரிஜன மக்கள் என்பவர்கள் இந்து மதத்திலே இருக்கிற மக்களிடையே பிரிக்க முடியாத மக்கள் அவர்கள் இந்துக்கள் இந்து மக்களுடைய ஒரு பிரிக்க முடியாத பகுதி அவளை பிரித்து பார்க்க முடியாது இன்றைக்கு அந்த இழிவை போக்குவதற்கும் தீண்டாமையை ஒழிப்பதற்கும் அவளை முன்னேற்றுவதற்கும் பல சீர்திருத்தவாதிகள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது முன்னேறி கொண்டிருக்கிறது அந்த முன்னேற்றத்தை கெடுக்காதீர்கள் அவர் கேட்டார் முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கலாம் சீக்கியன் சீக்கியனாகவே இருக்கலாம் ஐரோப்பியன் ஐரோப்பியனாகவே இருக்கலாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தீண்டத்தகாதவன் தீண்டத்தகாதவனாகவே காலம் முழுவதும் இருக்கலாமா தனித்தொகுதி என்று பிரித்து அவர்களை இறுதி வரையிலே தீண்டத்தகாதவர்கள் என்று வைக்கப் போகிறீர்களா அவர்கள் இந்து சமூகத்திலே நிரந்தர கலக்க வேண்டாமா என்று கேட்டார் அதே கேள்விதான் இன்னைக்கு ஜாதியை கேட்கிறீங்களே அந்த ஜாதி ஒப்பு கலப்பு திருமணம் வேண்டாமா ஜாதி ஒழிய வேண்டாமா ஜாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை சாற்றுந்தால் என்று அவை பாடினாலே அது வேண்டாமா ஜாதியடி இணையடி பாப்பா என்று பாரதிய பாடிய பாட்டு வீணான பாட்டா ஜாதி உயர்ச்சி தாழ்த்தி சொல்ற பாவம் என்று சொன்னாரே அது தப்பா ஜாதி கட்ட கட்சிக்காரன் என்று முத்திரை கட்டி கொண்டு வந்த தீக்காக்காரனும் திமுக காரனும் ஜாதி கடை கேட்கிறானே இது என்ன கொள்கை ஏன் ஜாதியை கேட்கிறீர்கள் அண்ணல் காந்தி அவர்கள் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதால் தான் இன்னைக்கு தீண்டாமை என்பது பாவம் என்று தீண்டாமை ஒழிக்க பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் ராஜகோபால் ஆச்சாரியார் திருச்செங்கோட்டில் தீண்டாமை ஒழிப்புக்கு ஆசிரமம் வைத்தார் எங்க ஊர்ல இருந்த மிகப்பெரிய வக்கீல் டி வி சடோபாச்சாரியார் ஹரிஜனகர் மக்களை தன் வீட்டுக்குள்ளே அழைத்து வைத்து சோறு போட்டார் அதனால அவருடைய ரெண்டு பெண்களுக்கு கல்யாணமே ஆகும் ஐயர்களும் ஐயங்கார்களும் முதலியார்களும் மேல்ஜாதிக்காரர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாடுபட வைத்தது யார் அம்பேத்காரா ஹரிஜன் என்ற பெயர்ல இருக்கிற சூட்சமா என்ன ஹரிஜன்கள் தப்புன்னு தலித்துங்கிறான் தலித்துனா ஒண்ணுமே கிடையாதுங்க அது ஒரு மராட்டிய சொல் அம்பேத்கர் ஒரு மராட்டியர் ஒடுக்கப்பட்டவங்கிறதுக்கு அவர் தலித்துனார் தமிழ்ல ஒடுக்கப்பட்டவன் அர்த்தம் ஹரிஜன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஒருத்தன் சொன்னா ஹரிஜன் சொன்னா தேவடி அம்மாவின் அர்த்தம் என்ன முடிச்சான்னு தெரியல. ஹரிஜன் என்றால் கடவுளின் மக்கள் என்று பொருள், மென் ஆஃப் காட் பொருள், ஹரியினுடைய மக்கள். ஹரினா அந்த இடத்துல கடவுள், கடவுளுக்கு மக்கள். யூத இனம்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று யூத மதத்தில் நம்பிக்கை உண்டு. சோசன் சீட், கடவுள் தன்னுடைய கொள்கைகளை பரப்புவதற்கு பொறுக்கியெடுக்கப்பட்ட மக்கள் யூதர். அதிலேதான் கடவுளின் தூதர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் யூத மக்கள். அவங்களுக்கு காட்ஸ் பீப்புள் பேரு. அந்த வார்த்தையை வச்சார் காந்தி. இது காந்தி கண்டுபிடித்த வார்த்தை அல்ல. அவர் பேசுகிற பொழுதெல்லாம் அந்தியஜன் என்று பேசினார். குஜராத்தி வார்த்தை அந்தியஜன். நம்ம ஊர்ல பஞ்சமன்றாங்க கடைப்பட்ட ஜாதின்னு, அது பொருள். அதுல ஒருத்தர் சொன்னார், பாபு அந்த பேர் எங்களுக்கு துன்பமா இருக்கு, வேற பேரை சொல்லுங்க என்று சொன்னார். வேற வார்த்தை கிடைக்காம நான் பேசுகிறேன், நீங்க வார்த்தையை மாற்றி சொல்லுங்க என்று காந்தி சொன்னார். அதிலே ஒரு தோழர் சொன்னார், ஹரிஜன் என்ற சொல்லை அவர் எடுத்து கொடுத்தார். அந்த ஹரிஜன் என்ற சொல்லை நரசிம்மேத்தா என்கிற வைணவ கவி, வைஷ்ணவ ஜனத்தோ என்று காந்திக்கு பிரியமான பாடல் இருக்கிறது, அந்த பாடலை எழுதிய பழைய ஒரு வைணவ ஞான கவி நரசிம்மேத்தா அவர்கள், நரசிம்ம மேத்தா அவர் ஹரிஜன் என்ற சொல்லை இந்த மக்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்று யூசேஜ் எடுத்துக்காட்டி ஒரு சொல்ல சொன்னா புலவர் படித்தவங்களுக்கு தெரியும், இலக்கியம் படித்தவங்களுக்கு அந்த சொல்லு எங்க பயன்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா ஓஇடி எடுத்தா இங்கிலீஷை போட்டு யூசேஜ் போட்டுருக்கான். அது மாதிரி அவர் சொன்னான், நரசிம்ம மேத்தா சொன்ன வார்த்தை அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு அதற்கு மேலும் பொருளை வலிமையுடையதாக்கி அவர்கள் மட்டும்தான் கடவுளின் மக்கள். ஏனென்றால் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன, கடவுள் யார் பக்கத்தில் இருக்கிறார், யார் ஒடுக்கப்பட்டவனோ, யார் துன்புறுத்தப்படுகிறானோ, யார் அனாதரவாக இருக்கிறானோ, யார் துன்பப்படுகிறானோ, அவன் பக்கத்திலே கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையானால் கடவுள் அவர் பக்கத்திலே தான் இருக்கிறார். அவர்கள்தான் கைவிடப்பட்ட மக்கள், அவர்கள்தான் துன்புறுகிற மக்கள். எனவே அவர்கள் கடவுளின் மக்கள். அவர்கள் ஹரிஜன், நான் துர்ஜன். அவர்களை துன்புறுத்துகிற நாம் துர்ஜன் சொன்னேன். நாம் ஹரிஜனாகலாம். எப்படி? அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் நீ ஹரிஜனாகலாம். எவ்வளவு உயர்ந்த பொருள் இந்த பொருளுக்கு தமிழ்நாட்டுக்காரன் வந்து பூசா பொருள் தட வேண்டாம். நம்முடைய ராமானுஜர், நரசிம்மேத்தாவுக்கு வழிகாட்டிய ராமானுஜர், வைணவத்தை சாதித்த ராமானுஜர், அந்த காலத்திலேயே திருக்குளத்தார்னு தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட ஒரு சீடனை கையில பிடிச்சிட்டு குளத்திலிருந்து எழுந்திருச்சார், ஐயோ தாழ்த்தப்பட்டவண்ணா. அவர் திருக்குளத்தார்னர், திருன்னா கடவுள்னர். கடவுளின் குளத்தை சேர்ந்தவர்கள் என்கிற பெயரை நம்முடைய ராமானுஜர் கொடுத்தார். தமிழ்நாட்டில் பிறந்தவன்கிட்ட போய் ஹரிஜன்னா தேவடி அம்மாவன் பக்தன் சொல்வார். ஹரிஜன் என்ற சொல் உங்களை மேம்படுத்துவது, அவர்களை மக்களோடு இணைப்பது, இதன் இன்டகிரேட்டிங் வேர்ட், யூனிஃபைங் வேர்ட், மற்றவர்களோடு சேர்த்து வைக்கிற வார்த்தை, அவர்களை உயர்த்துகிற வார்த்தை. அதை விட்டுவிட்டு நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லி எதிரியை காட்டுகிறீர்கள். காந்தியின் வழி அன்பு வழி, காந்தியின் வழி இரக்கத்தின் அருள் வழி. தன்னை துன்புறுத்தி கொண்டு எதிரியை திருத்துவது என்பது காந்தி வழி. இவன் எதிரி என்று காட்டி பகையை வைத்து அதை வைத்து பிழைப்படுத்துகிறது இன்றைக்கு அரசியல். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சமூகம் அத்தனையும் வெறுப்பின் அடிப்படையிலும் கோபத்தின் அடிப்படையிலும் துன்பத்தின் அடிப்படையிலும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் எல்லாம் மக்களின் அச்சத்தை லாபமாக்கிக் கொள்கிறார்கள், மூட நம்பிக்கைகளை லாபமாக்கிக் கொள்கிறார்கள். எல்லா டிவியிலையும் பார்த்தா காளி ஆட்டமோ மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை தான் இருக்குது. உண்மையான கடவுள் நம்பிக்கை இல்லை, உயர்ந்த நம்பிக்கை இல்லை, அறிவுத்தனம் இல்லை, அறியாமையை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி இன்றைக்கு பின்பட்டு போய் வன்முறையும் மூடநம்பிக்கையும் இழிவும் சுயமரியாதை குறைவும் கேவலமும் சமூகத்திலே நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் கடை தேற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி அண்ணருடைய அகிம்சை ஒளிதான், அவருடைய மேன்மையான ஞானம்தான். அப்படி வாழ்ந்து காட்டினார். சொல்லுவதோடு செய்வதோன்று அல்ல. அந்த துணிச்சலால் தான் மகாத்மா சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். நீங்கள் மகாத்மாவுடைய எழுத்துக்களை படியுங்கள். அவர் எழுத்துக்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டப்பட்ட எழுத்துக்கள். கல்லூரியிலே உட்கார்ந்து கொண்டு போதனை செய்யப்பட்டவை அல்ல. அவர் கொண்டு செய்து கொண்டே எழுதிய எழுத்துக்கள். அவருடைய உழைப்பிலேயே தத்துவங்கள் உருவாகி, தத்துவத்தை உருவாக்கி, தொழில் வேறு செயல் வேறு தத்துவம் வேறு என்று ஆகவில்லை. கார்ல் மார்க்ஸ் கூட சொன்னார், ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் நீட்ஸ் என்று சொல்லிவிட்டார். சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற வசதி. இது மார்க்சிச சித்தாந்தம். சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற வசதி. ரஷ்யாவில் இருக்கா, சீனாவில் இருக்கா, டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் தி ப்ரோலெட்டேரியட் என்று சொன்னார்களே, எந்த ஆலை தொழிலாளி தலைவனாக வந்தான்? இராணுவத்தில் இருக்கிறவன் தான் தலைவனாக, மார்ஷல்ஸ் தான் வரும், அறிவுஜீவிகள் வருகிறார்கள். ஸ்டாலின் தான் தலைவராக வந்தார். ரஷ்யாவில் எந்த தொழிலாளி வந்தான்? சண்டை போட்டுக்கொண்டது லெனின் என்கிற அறிவுஜீவியும் ட்ராட்ஸ்கி என்கிற அறிவுஜீவியும். ஆலை தொழிலாளி அல்ல. அப்படியல்ல காந்தி. பாரிஸ்டர் படித்த காந்தி தோப்பிக்காலையில் போய் தங்கினார், கக்கூஸ் வாழ்ந்தார். ஏன்? அவருடைய வாழ்க்கை திட்டத்தில் வேதம் ஓதுகிற தொழிலும் கக்கூஸ் வாழ்கிற தொழிலும் சமரநிலையிலே உள்ள தொழில். இது உயர்வு, இது தாழ்வு என்பது இல்லை. செய்க தொழிலை, செய்க தொழிலை. பாரதி சொன்னார், யாதானும் தொழில் செய்வோம், யாவும் அவன் தொழில், எந்த தொழில் செய்தாலும் இறைவன் தொழில் என்று சொன்னவர் காந்தி. எனவே காந்தி மட்டும்தான் சொன்னதை செய்து காட்டியது. அவர் மட்டும்தான் இன்றைக்கல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அவர்தான் நமக்கும் உலகத்திற்கும் வழிகாட்டுகிறவர். அதை உலகம் தெரிந்து கொண்டு விட்டது, நாம் தெரிந்து கொள்வோம், அவர் வழியிலே வாழ்வோம். நன்றி.